நம்பிக்கையாளர்களே, அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாதவற்றை நீங்கள் உண்ணாதீர்கள். நிச்சயமாக அது பெரும் பாவமாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 121. அடுத்து, அவர்கள் அந்த சிலைகளுக்கு செலுத்திய வணக்க வழிபாடுகளில் ஒன்று தங்களின் கற்பனைக்கு தகுந்தவாறு உணவு குடிபானம் ஆகியவற்றில் சிலவற்றை அந்த சிலைகளுக்காக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவ்வாறே தங்களது வேளாண்மை மற்றும் கால்நடைகளில் சிலவற்றை அந்த சிலைகளுக்காக ஒதுக்கி விடுவார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், அல்லாஹுவுக்காகவும் சிலவற்றை ஒதுக்குவார்கள். பிறகு பல காரணங்களை கூறி அவை அனைத்தையும் சிலைகளுக்கே கொடுத்து விடுவார்கள். ஆனால் சிலைகளுக்காக ஒதுக்கியவற்றில் எதையும் அல்லாஹுவுக்கென்று எடுக்க மாட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் குறிப்பிடுகிறான். விவசாயம், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற அல்லாஹ் உற்பத்தி செய்பவற்றில் ஒரு பாகத்தை தங்கள் விருப்பப்படி குறிப்பிட்டு இது அல்லாஹுவுக்கு என்றும் மற்றொரு பாகத்தை இது எங்களுடைய தெய்வங்களுக்கு என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கென குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாஹுவுக்கு சேருவதில்லை. எனினும் அல்லாஹுவுக்கென குறிப்பிட்டவை நல்லவையாயிருந்தால் அவர்களுடைய தெய்வங்களுக்கு சேர்ந்து விடுகின்றன. அவர்கள் செய்யும் இந்த தீர்மானம் மிக கெட்டது. அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 136. அதற்கடுத்து, தங்களின் விவசாயங்கள் மற்றும் கால்நடைகள் சிலவற்றை அந்த சிலைகளுக்காக நேர்த்தி செய்தார்கள். இதை பற்றி பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்றி அவர்கள் தங்கள் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றிலும் விவசாயத்திலும் சிலவற்றை குறிப்பிட்டு இது தடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் கொள்கைப்படி நாங்கள் விரும்புகிற புரோகிதர்கள் குருமார்கள் பூசாரிகள் ஆகியவர்களை தவிர மற்ற எவரும் அதனை புசிக்க கூடாது உண்ணக்கூடாது என்று தங்கள் மூட கொள்கையின்படி அவர்கள் கூறுகிறார்கள். தவிர அவ்வாறே வேறு சில ஆடு மாடு ஒட்டகங்களின் முதுகுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றின் மீது ஏறுவதும் சுமையேற்றுவதும் கூடாது என்றும், வேறு சில ஆடு மாடு ஒட்டகங்களை குறிப்பிட்டு அவற்றை அறுக்கும் பொழுது அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறக்கூடாது என்றும் அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பதாக அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறுகிறார்கள். அவர்களுடைய இந்த பொய் கூற்றுக்கு தக்க கூலியை அல்லாஹ் பின்னர் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 138. இறுதியாக, பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் என்ற பெயர்களில் தங்களின் கால்நடைகளை சிலைகளுக்காக நேர்த்தி செய்து விட்டார்கள். இவற்றை பற்றி சயீத் இப்னுல் முசையப் அவர்கள் கூறுகிறார்கள். பஹீரா, இந்த பஹீரா என்பவை சிலைகளுக்காக நேர்த்தி செய்யப்பட்ட பிராணிகள், அதன் பாலை கறக்க மாட்டார்கள். சாயிபா, இவை சிலைகளுக்காக நேர்த்தி செய்யப்பட்ட பிராணிகள், அதன் மேல் சுமைகளை ஏற்ற மாட்டார்கள். வசீலா, தொடர்ந்து 2 பெண்குட்டிகள் என்ற ஒட்டகங்களை தங்களின் சிலைகளுக்காக நேர்ந்து விடுவார்கள். இந்த ஒட்டகங்கள் வசீலா எனப்படும். ஹாம், 10 பெண் ஒட்டகங்களுடன் உறவு கொண்ட ஆண் ஒட்டகத்தை சிலைகளுக்காக நேர்ந்து விடுவார்கள். அதில் எந்தவித சுமையையும் ஏற்ற மாட்டார்கள். இத்தகைய ஆண் ஒட்டகத்திற்கு ஹாம் எனப்படும். ஆதாரம் சஹிஹுல் புகாரி. மேற்கூறப்பட்ட கூற்றுக்கு சற்று மாற்றமாக இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், தொடர்ந்து 10 பெண் குட்டிகளை ஈன்ற ஒட்டகத்தை சிலைகளுக்காக விட்டு விடுவார்கள். அதன் மீது எந்தவித சுமையையும் ஏற்ற மாட்டார்கள். எவரும் அதை வாகனமாக்கி பயணிக்கவும் மாட்டார்கள். அதன் முடிகளை வெட்ட மாட்டார்கள். அதன் பாலை விருந்தினருக்கு மட்டுமே கொடுப்பார்கள். இத்தகைய ஒட்டகத்திற்கு சாயிபா என்று கூறப்படும். அதன் பிறகு இந்த சாயிபா ஒட்டகம் ஒரு பெண்குட்டியை ஈன்றால் அந்த குட்டியின் காதுகளை வெட்டிவிட்டு அதை அதன் தாயுடன் விட்டு விடுவார்கள். அதன் மீதும் எவரும் பயணிக்க மாட்டார்கள். அதன் பாலை விருந்தினரை தவிர வேறு எவரும் அருந்த மாட்டார்கள். இந்த குட்டிக்கு பஹீரா எனப்படும். வசீலா, தொடர்ச்சியாக 5 பிரசவங்களில் 2-2 10 பெண்குட்டிகளை ஈன்ற ஆட்டுக்கு சொல்லப்படும். அதன் பிறகு அந்த ஆடு ஈனும் குட்டி உயிருள்ளதாக பிறந்தால் அதனை ஆண்கள் மட்டும் சாப்பிடுவார்கள். இறந்த நிலையில் பிறந்தால் ஆண் பெண் இருவரும் சாப்பிடுவார்கள். ஹாம், இது ஒரு ஆண் ஒட்டகத்தின் பெயர். அதன் உறவின் மூலம் இடையில் ஆண் குட்டிகள் இன்றி தொடர்படியாக 10 பெண்குட்டிகள் ஈன்றிருந்தால் அந்த ஆண் ஒட்டகத்தின் மீது எவரும் சவாரி செய்ய மாட்டார்கள். அதன் முடிகளை வெட்ட மாட்டார்கள். அதை ஒட்டக மந்தையினுள் பெண் ஒட்டகங்களுடன் இணைவதற்காக அதை சுதந்திரமாக விட்டு விடுவார்கள். இதை தவிர வேறு எதற்காகவும் அதனை பயன்படுத்த மாட்டார்கள். இது பற்றிதான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான். பகீரா, சாயிபா, வசீலா, ஹாம் போன்ற இவையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியவை அல்ல. எனினும் நிராகரிப்பவர்கள்தான் இவை அல்லாஹ் ஏற்படுத்தியவை என அல்லாஹ்வின் மீது பொய்யான கற்பனை செய்து கூறுகின்றனர். அவர்களில் பலர் உண்மையை விளங்காதவர்களாகவே இருக்கின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 5:103. அன்றி அவர்கள் வேறு சிலவற்றை குறிப்பிட்டு, இந்த ஆடு மாடு ஒட்டகங்களின் வயிற்றில் இருப்பவை எங்களுடைய ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானவை, எங்களுடைய பெண்களுக்கு அவை தடுக்கப்பட்டு இருக்கின்றன, அவை செத்து பிறந்தால் அவற்றில் அவர்களுக்கும் பங்குண்டு, அப்போது பெண்களும் புசிக்கலாம் சாப்பிடலாம் என்றும் கூறுகின்றனர். ஆகவே அவர்களுடைய இந்த கூற்றிற்குரிய தண்டனையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான். நிச்சயமாக அவன் மிக்க ஞானமுடையவனாகவும் அனைவரையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 6:139. இவையல்லாத வேறு பல விளக்கங்களும் இந்த கால்நடைகளை பற்றி விவரிக்கப்படுகிறது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த கால்நடைகள் அனைத்தும் அவர்களின் தெய்வங்களுக்கு உரியது என்ற சயீத் இப்னுல் முசையப் அவர்களின் கருத்தை முன்னர் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அம்ரு இப்னு ஆமீர் இப்னு லுஹை அல் குஜாயை பார்த்தேன். அவன் தனது குடலை நரக நெருப்பில் இழுத்து கொண்டிருக்கின்றான். ஆதாரம் சஹிஹுல் புகாரி. ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நேரான மார்க்கத்தை சீர்குலைத்த முதல் வழிகேடன் அவன்தான் சிலைகளை நிறுவினான். சாயிபா, பஹீரா, வசீலா, ஹாம் ஆகிய பெயர்களில் சிலைகளுக்கு கால்நடைகளை நேற்று செய்யும் பழக்கங்களை உருவாக்கினான். ஆதாரம் ஃபதுல் பாரி. அரேபியர்கள் செய்த இவ்வாறான செயல்கள் அனைத்துக்கும் காரணம் என்னவென்றால், அந்த சிலைகள் தங்களை அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும், அவனிடத்தில் தங்களை சேர்த்து வைக்கும், தங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என நம்பிக்கை கொண்டிருந்ததுதான். இதை பற்றியே அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலாக எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த தெய்வங்கள் எங்களை அல்லாஹுக்கு மிக்க நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்காகவே தவிர நாம் இவற்றை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 39:3. இணை வைப்பவர்கள் தங்களுக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதுடன் இவை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்பவை என்றும் கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 10:18. அடுத்து அரபியர்களின் மூட நம்பிக்கைகளை பற்றி இனி பார்ப்போம். அரபியர் அம்புகள் மூலம் குறி பார்ப்பவர்களாக இருந்தனர். அந்த அம்புகள் 3 வகையாக இருக்கும். முதல் வகை, இதில் 3 அம்புகள் வைக்கப்பட்டிருக்கும். ஒன்றில் ஆம் எனவும் மற்றொன்றில் வேண்டாம் எனவும் எழுதப்பட்டு 3வதில் எதுவும் எழுதப்படாமல் இருக்கும். திருமணம், பயணம் போன்ற முக்கியமானவற்றில் முடிவெடுப்பதற்காக அவற்றில் ஒன்றை எடுப்பார்கள். அவற்றில் ஆம் என்று எழுதப்பட்ட அம்பு வந்தால் அந்த செயலை செய்வார்கள். வேண்டாம் என்று எழுதப்பட்ட அம்பு வந்தால் அந்த செயலை அந்த வருடம் தள்ளி போட்டு அடுத்த வருடம் செய்வார்கள். எதுவும் எழுதப்படாத அம்பு வந்தால் முந்திய 2 வரும் வரை திரும்ப திரும்ப எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த வகை 2, இந்த அம்புகளில் குற்ற பரிகாரம், நஷ்ட ஈடு போன்ற விவரங்கள் எழுதப்பட்டிருக்கும். 3 வகை, இந்த அம்புகளில் மின்கும் உங்களில் உள்ளவர் என்று எழுதப்பட்ட ஒரு அம்பும், மின் ஹைரிக்கும் உங்களில் உள்ளவர் அல்லர் என்று எழுதப்பட்ட ஓர் அம்பும், முல்சக் இணைக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்ட ஓர் அம்பும் என 3 அம்புகள் இருக்கும். அவர்கள் எவருக்கேனும் ஒருவரது வம்சம் பற்றி சந்தேகம் எழுந்தால் அவரை 100 திர்ஹம், 100 ஒட்டகங்களுடன் ஹுபுல் என்ற சிலையிடம் அழைத்து வருவார்கள். தாங்கள் கொண்டு வந்த நாணயங்களையும் ஒட்டகங்களையும் அம்புகளுக்கு பொறுப்பான பூசாரியிடம் கொடுத்து குறி கேட்பார்கள். பூசாரி அம்பை எடுப்பார். அப்போது மின்கும் என எழுதப்பட்ட அம்பு வந்தால் அவரை தங்களது இனத்தைச் சேர்ந்தவராக ஒப்புக்கொள்வார்கள். மின் ஹைரிக்கும் என்ற அம்பு வந்தால் அவரை தங்களுடன் நட்பு கொண்ட கோத்திரத்தைச் சேர்ந்தவராக கருதுவார்கள். முல்சக் என எழுதப்பட்ட அம்பு வந்தால் அவர் அதே நிலையில் நீடிப்பார். அதாவது அவருக்கு எந்த வம்ச பரம்பரையும் கிடையாது, எந்த நட்பு கோத்திரத்தைச் சேர்ந்தவராகவும் அவரை கருத மாட்டார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இதுபோன்றே அம்புகள் மூலம் சூதாடும் ஒரு பழக்கமும் அவர்களின் வழக்கத்தில் இருந்தது. அதாவது அவர்கள் ஓர் ஒட்டகையை கடனாக வாங்கி வருவார்கள், பிறகு அதை அறுத்து 28 அல்லது 10 பங்குகளாக பிரிப்பார்கள். அவர்களிடம் 2 அம்புகள் இருக்கும். ஒன்றில் ராபிஹ் என்றும் இரண்டாவதில் குஃபுல் என்றும் அரபியில் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொருவரின் பெயரையும் கூறி அம்புகளை உருவும் போது ராபிஹ் என்ற அம்பு வந்தால் அவர் பணம் கொடுக்காமல் இறைச்சியில் அவருக்குரிய பங்கை மட்டும் எடுத்துக்கொள்வார். குஃபுல் என்ற அம்பு வந்தால் அவர் தோல்வி அடைந்தவர் ஆவார், அவருக்கு இறைச்சியில் பங்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் அந்த முழு ஒட்டகத்திற்கான விலையையும் அவரே கொடுக்க வேண்டும். மேலும் ஜோதிடன், குறிகாரன், நட்சத்திர ராசிபலன் கூறுபவன், காணாமல் போனதை கண்டுபிடித்து தருபவன் ஆகியோரின் பேச்சுகளிலும் ஆருடங்களிலும் அந்த மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். காஹின், அதாவது உலகில் நடக்க இருக்கும் செய்திகள் மற்றும் இரகசியங்கள் தனக்கு தெரியும் என்று வாதிடுபவன், அவன்தான் காஹின். அவர்களில் தங்களுக்கு ஜின் செய்தி கொண்டு வருகிறது என்று கூறுபவரும், தனது அறிவாற்றலின் மூலம் மறைவானவற்றை அறிவோம் என்று கூறுபவரும் இருக்கின்றனர். அர்ராஃப், தன்னிடம் வருபவர்களின் சொல் செயல் நிலைகளை ஆராய்ந்து செய்திகளை கூறுபவன். எடுத்துக்காட்டாக, திருடு போன பொருள்கள் எங்கிருக்கிறது, திருடியவன் யார், காணாமல் போன பொருள் எங்கிருக்கிறது போன்ற விவரங்கள் அனைத்தையும் தன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுபவனைப் போல, அவன்தான் அர்ராஃப். அடுத்து முனஜ்ஜிம், நட்சத்திரம் மற்றும் கோள்களின் சுழற்சியை கவனித்து உலகின் நிலைமைகளையும் வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளையும் தன்னால் அறிய முடியும் என கூறுபவன், இவன்தான் முனஜ்ஜிம். இந்த முனஜ்ஜிம்களின் கூற்றை அவர்கள் நம்புவது உண்மையில் நட்சத்திரத்தை நம்புவதாகும். அவர்கள் நட்சத்திரங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததின் காரணமாக மழை பொழிந்தால் அந்த மழை பருவ நட்சத்திரத்தின் காரணமாகவே பொழிந்தது என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். அவர்களிடையே துர்க்குறி மற்றும் சகுனம் பார்க்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்களுடைய வழக்கத்தில் ஒன்று, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் ஒரு பறவையை அல்லது மானை விரட்டுவார்கள். அது வலப்புறமாக சென்றால் அதை நல்ல சகுனமாக கருதி தான் விரும்பியிருந்த காரியத்தை செயல்படுத்துவார்கள். இடப்புறமாக சென்றால் அதை அபசகுனமாக கருதி செயல்படுத்த மாட்டார்கள். இவ்வாறே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையில் ஏதேனும் பிராணிகளோ பறவைகளோ குறுக்கிட்டால் அதிலும் சகுனம் பார்ப்பார்கள். அவ்வாறே அவர்கள் முயலின் கெண்டைக்கால் பகுதியை தங்களது இல்லங்களில் தொங்க விடுவார்கள். நம் நாட்டில் நரிப்பல், புலிப்பல், மயில் இறகு போன்றவற்றை பயன்படுத்துவது போல சில நாட்கள், மாதங்கள் பிராணிகள், வீடுகள், பெண்கள் ஆகியவற்றிலும் அபசகுனம் பார்த்தார்கள். மேலும் தொற்று நோய் இருப்பதாகவும் நம்பினார்கள். மேலும் ஹாமா என்பதும் அவர்களது நம்பிக்கையாக இருந்தது. அதாவது ஒருவன் கொலை செய்யப்பட்டால் கொலையாளியிடம் பழி தீர்க்கப்படாதவரை அவனது ஆன்மா சாந்தியடையாமல் வீடுகளின் மேல் ஆந்தை உருவில் பறந்து கொண்டு தாகம் தாகம், என் தாகத்தை தணியுங்கள், என் தாகத்தை தணியுங்கள் என கூச்சலிட்டுக் கொண்டிருக்குமாம். கொலையாளியை பழி வாங்கினால் மட்டுமே ஆன்மா சாந்தி அடையுமாம் எனவும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அறியாமை கால அரபியர்களிடம் இவ்வாறான மூட நம்பிக்கைகள் நிறைந்திருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தின் சில நெறிமுறைகளும் அவர்களிடையே எஞ்சியிருந்தன. அந்த மார்க்கத்தை அவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விடவில்லை. எடுத்துக்காட்டாக, இறை இல்லமான காபாவை கண்ணியப்படுத்துதல், அதனை வலம் வருதல், ஹஜ் உம்ரா செய்வது, அரஃபா முஜ்தலிஃபா தங்குவது, அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுதல் போன்ற நல்ல செயல்கள் அவரிடம் நிலைபெற்றுத்தான் இருந்தன. எனினும் அந்த நல்ல செயல்களில் பல மூட நம்பிக்கைகளும் புகுந்திருந்தன. அந்த மூட நம்பிக்கைகள் சிலவற்றை கேளுங்கள். ஒன்று, குறைசிகள் இவ்வாறு கூறிக்கொள்வார்கள், நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகள், புனித மக்காவின் பூர்வ குடிகள், சங்கைமிகு காபாவின் நிர்வாகிகள், ஆகவே எங்களை போன்ற அந்தஸ்தோ உரிமைகளோ வேறு அரபியர் எவருக்கும் கிடையாது என்றார்கள். அவர்கள் தங்களுக்கு ஹும்ஸ் என பெயரிட்டு கொண்டார்கள். ஹஜ் காலங்களில் நாங்கள் ஹரமின் எல்லையை விட்டு வெளியேறி ஹில், அதாவது ஹரம் அல்லாத பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்று கூறி அவர்கள் ஹஜ் காலத்தில் அரஃபாவில் தங்க மாட்டார்கள், முஜ்தலிஃபாவில் இருந்தே திரும்பி விடுவார்கள். இதனை தடை செய்து அல்லாஹ் பின்வரும் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்தே நீங்களும் திரும்பிவிடுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 199. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம். அடுத்து அவர்கள் கூறினார்கள், அந்த குறைஷிகள் கூறினார்கள், ஹும்ஸ் ஆகிய எங்களுக்கு பாலாடை கட்டி செய்வதும் நெய் உருக்குவதும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டது. மேலும் இஹ்ராமில் இருக்கும்போது கம்பளி கூடாரங்களில் நுழைய மாட்டோம், தோளினால் ஆன கூடாரங்களைத் தவிர மற்ற கூடாரங்களின் நிழலுக்காக ஒதுங்க மாட்டோம். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இதில் இஹ்ராம் என்பது காபாவை தரிசனம் செய்வதற்காக செல்லும் போது அதை எண்ணத்தில் கொண்டு தனது வழமையான தைக்கப்பட்ட ஆடைகளை கலற்றிவிட்டு தைக்கப்படாத ஆடைகளை அணிந்து கொள்வதாகும். இது ஆண்களுக்குரிய சட்டம். பெண்கள் வழமையான ஆடைகளிலேயே இருந்து கொள்ள வேண்டும், முகத்தை மறைக்க கூடாது. மேலும் இதற்கென சில விசேஷமான சட்டங்கள் இருக்கின்றன. இதுதான் இஹ்ராம். அடுத்து அவர்களிடம் இப்படி ஒரு வாதம் இருந்தது, ஹரமுக்கு வெளியிலிருந்து ஹஜ் மற்றும் உம்ராவுக்கு வருபவர்கள் தங்களது பகுதியிலிருந்து கொண்டு வந்த உணவு மற்றும் பானங்களை ஹரமுக்குள் உண்ணவோ பருகவோ கூடாது, ஹரமின் பகுதியில் கிடைப்பதையே உண்ண வேண்டும். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அடுத்து ஹரமின் வெளிப்பகுதியிலிருந்து வருபவர்கள் காபாவை வலம் வரும்போது ஹும்சுகள் கொடுக்கும் ஆடைகளை அணிந்தே வலம் வருவதை ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக வெளியிலிருந்து வரும் ஆண்களுக்கு குறைசி ஆண்களும் அதே போன்று பெண்களுக்கு குறைசி பெண்களும் ஆடைகளின் நன்மையை கருதி இலவசமாக கொடுத்து வந்தார்கள். ஆடைகள் கிடைக்காத பட்சத்தில் ஆண்கள் நிர்வாணமாக வலம் வருவார்கள், பெண்கள் தங்களது அனைத்து ஆடைகளையும் களைந்துவிட்டு முன்பகுதி திறந்துள்ள ஒரு மேல் சட்டையை மட்டும் அணிந்து கொண்டு வலம் வருவார்கள். அப்போது அந்த பெண்கள் இந்த கவிதையை கூறுவார்கள், இன்று உடலின் சில பகுதிகளோ அல்லது முழு பகுதியோ வெளிப்படுகிறது, அவற்றில் எது வெளிப்படுகிறதோ அதை காண்பது எவருக்கும் முறையற்றது. இச்செயலை கண்டித்து அல்லாஹ் பின்வரும் வசனத்தை அருளினான், ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் ஆடைகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 31. அதே நேரத்தில் யாரேனும் ஒரு ஆண் அல்லது பெண் தங்களை மேன்மையானவர்களாக கருதி இரவல் ஆடை வாங்காமல் தாங்கள் கொண்டு வந்த ஆடைகளை வலம் வந்துவிட்டால் அது முடிந்தவுடன் அந்த ஆடையை எரிந்து விடுவார்கள், வேறு யாரும் அதனை பயன்படுத்த மாட்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம். அதற்கடுத்து அவர்கள் இஹ்ராம் அணிந்த பிறகு தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் வீட்டு தலைவாசல் வழியாக நுழையாமல் பின்பக்க சுவரை உடைத்து வழி ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியாகவே போவார்கள் வருவார்கள். இந்த மூடத்தனமான செயலை மிகவும் உயர்ந்த நல்ல செயல் என அவர்கள் கருதினார்கள். இதை கண்டித்து பின்வரும் வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், நம்பிக்கையாளர்களே, இஹ்ராம் கட்டிய நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்து விடுவதனால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனினும் எவர் அல்லாஹுவுக்கு பயந்து நடக்கின்றாரோ அவரே நல்லவர். ஆதலால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாகவே வாருங்கள், அல்லாஹுக்கு பயந்தும் நடந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடையலாம். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 189. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இணை வைத்தல், சிலை வணக்கம், மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள் ஆகியவையே அரபிய தீபகற்பத்தில் பரவியிருந்தன. இது தவிர யூத, கிறிஸ்துவ, மஜூசி, சாபி போன்ற மதங்கள் அரபிய தீபகற்பத்தில் ஆங்காங்கே காணப்பட்டன. 2 கட்டங்களில் யூதர்கள் அரபிய தீபகற்பத்தில் ஊடுருவினார்கள். முதலாவது காலம், பலஸ்தீனத்தை புக்து நஸ்ரு என்ற மன்னன் கிமு 587 கைப்பற்றி அங்கு வாழ்ந்த யூதர்களை நெருக்கடிக்குள்ளாக்கினான். யூதர்களின் நகரங்களை அழித்து அவரது வசிப்பிடங்களை நாசமாக்கினான். மேலும் அவர்களை அதிகமானோரை பாபில் நகருக்கு கைதிகளாக்கி கொண்டு சென்றான். இதனால் அவர்களில் ஒரு பிரிவினர் பலஸ்தீனத்தை துறந்து ஹிஜாஸின் வட பகுதிகளில் குடியேறினார்கள். அடுத்த காலம், கிபி 70 டைட்டஸ் என்ற ரோமானிய மன்னன் பலஸ்தீனை கைப்பற்றினான். அவன் யூதர்களையும் அவர்கள் வசிப்பிடங்களையும் அழித்தொழித்தான். அதன் விளைவாக ஏராளமான யூதர்கள் ஹிஜாஸ் பகுதியில் உள்ள மதீனா, கைபர், தீமா ஆகிய நகரங்களில் குடியேறினார்கள். அங்கு தங்களுக்கென சிறந்த வசிப்பிடங்களையும் கோட்டை கொத்தளங்களையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த யூதர்களால் அரபியர்களிடையே யூத மதம் பரவ ஆரம்பித்தது. இஸ்லாமின் வருகைக்கு முன்பும் இஸ்லாமுடைய வருகையின் ஆரம்ப காலகட்டத்திலும் நடந்த அரசியல் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளிலும் யூத மதத்திற்கு குறிப்பிடத்தகுந்த முக்கியத்துவம் இருந்தது. இஸ்லாம் தோன்றிய போது 20க்கும் மேற்பட்ட யூத கோத்திரங்கள் அரபிய தீபகற்பத்தில் இருந்தன. அவற்றில் பிரபலமானவை கைபர், நரீப், முஸ்தலக், குரைவா, கைனுகா ஆகிய கோத்திரங்களாகும். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, வஃபா உல் வஃபா. துப்பான் அஸ்அத் அபு கரப் என்பவனால் யூத மதம் யமன் நாட்டிலும் நுழைந்தது. இவன் மதினாவின் மீது போர் தொடுத்தான். பிறகு அங்கே யூதர்கள் மூலம் யூத மதத்தை தழுவினான். குரைலா குடும்பத்தை சார்ந்த இரு யூத அறிஞர்களை அவன் தன்னுடன் யமன் நாட்டுக்கு அழைத்துச் சென்றான். அதிலிருந்து யமனில் யூத மதம் பரவியது. அபு கரபுக்கு பிறகு அவனது மகன் யூசுப் து நுவாஸ் யமனின் அரசனானான். அவன் நஜ்ரான் பகுதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் மீது படையெடுத்து அவர்களை யூத மதத்திற்கு மாறுபடி நிர்பந்தித்தான். அவர்கள் மறுத்துவிடவே பெரும் அகழியை தோண்டி அதை நெருப்பு குண்டமாக ஆக்கி அதில் ஆண், பெண், குழந்தைகள் என்ற எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைவரையும் து நவாஸ் வீசி எறிந்தான். அதில் ஏறத்தாழ 20,000 40,000 கிறிஸ்தவர்கள் வரை கொல்லப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சி கிபி 523 அக்டோபர் மாதம் நடைபெற்றது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இதை பற்றிதான் அல்லாஹ் தனது சங்கை மிகு நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அகழுடையவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அவ்வாறே இந்த மக்கா வாசிகளும் அழிக்கப்படுவார்கள். அது விறகுகள் போட்டெரித்த நெருப்பு அகழ். அதன் முன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த சமயத்தில் நம்பிக்கையாளர்களை நெருப்பு கிடங்கில் போட்டு நோவினை செய்வதை அவர்கள் வேடிக்கையாக பார்த்து கொண்டும் இருந்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 85 4-7. அடுத்து கிறிஸ்தவ மதம். ஹபஷியர் மற்றும் சில ரோமானிய குழுக்களின் ஆக்கிரமிப்புகளால் அரபிய நாடுகளுக்குள் இந்த மதம் புகுந்தது. ஹபஷிகள் யமன் நாட்டை முதன்முறையாக கிபி 340 கைப்பற்றினார்கள். அவர்களது ஆக்கிரமிப்பு நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. கிபி 370 378 வரையுள்ள காலத்தில் அவர்கள் யமனிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எனினும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதில் அவர்கள் வெறிகுண்டு அலைந்தார்கள். ஹபஷியர்களின் ஆக்கிரமிப்பு காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஃபீம் யூன் எனும் ஒரு இறைநேசர் நஜ்ரான் வந்தடைந்தார். அங்கு வசிப்பவர்களை கிறிஸ்தவ மதத்தை தழுவ அழைத்தார். அவரின் வாய்மையையும் அவரது நேரிய மார்க்கத்தையும் கண்ட அந்த மக்கள் ஆர்வத்துடன் கிறிஸ்தவத்தில் இணைந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நஜ்ரானில் வசித்த கிறிஸ்தவர்களை மன்னன் து நுவாஸ் நெருப்பு அகழியில் எரித்து கொன்றானல்லவா, அதற்கு பழிவாங்கும் முகமாக ஹபஷியர்கள் 2வது முறையாக கிபி 525 யமனை கைப்பற்றினார்கள். அப்போது அப்ரஹா அல் அஷ்ரம் என்பவன் யமனை ஆட்சி செய்து வந்தான். அவன் கிறிஸ்தவத்தை தீவிரமாக பரப்புவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினான். அவன் யமனில் ஒரு கிறிஸ்துவ கோயிலை கட்டினான். காபாவை ஹஜ் செய்ய செல்லும் அரபியர்கள் ஹஜ்ஜுக்காக காபா செல்வதை தடுத்து தான் கட்டி கோயிலை தரிசிக்க வர வேண்டும், காபாவை இடித்து தகர்த்திட வேண்டும் என விரும்பினான். ஆனால் கடும் தண்டனையால் அல்லாஹ் அவனை அழித்து விட்டான். மற்றொரு புறம் ரோம் பகுதிகளை ஒட்டியிருந்த காரணத்தால் கஸ்ஸானிய அரபியர்கள், தக்லீப் தய் வம்சத்தைச் சேர்ந்த அரபியர்களும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். இதைத் தவிர ஹீராவின் சில அரசர்களும் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். அடுத்து மஜூசியா, நெருப்பை வணங்கும் மதம். இது பெரும்பாலும் பாரசீகத்தை ஒட்டியிருந்த அரபியர்களிடம் காணப்பட்டது. ஈராக், பஹ்ரைன், அல் அஹ்சா, ஹஜர் மற்றும் அரபிய வளைகுடா பகுதிகளில் வசித்து வந்த அரபியர்களும் இதை பின்பற்றினார்கள். இது மட்டுமின்றி யமன் நாட்டை பாரசீகர்கள் கைப்பற்றியிருந்த காலத்தில் யமனியர் பலர் மஜூசி மதத்தில் இணைந்தார்கள். அடுத்து சாபியா, இது நட்சத்திரங்களை வணங்கும் மதம். அதாவது கோள்களும் நட்சத்திரங்களும் தான் இந்த உலகை இயக்கி வருகின்றன என்று நம்பிக்கை கொள்ளும் மதமாகும். ஈராக் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியும் தொல்பொருள் ஆராய்ச்சியும் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கல்தானி இனத்தவர் மதமாக இருந்தது என தெரிவிக்கின்றன. முற்காலத்தில் ஷாம் மற்றும் யமன் நாடுகளில் அதிகமானவர்கள் இந்த மதத்தையே பின்பற்றினார்கள். எனினும் யூத மற்றும் கிறிஸ்துவ மதங்கள் தோன்றி வலிமை பெற்றபோது சாபியா மதத்தின் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து அதன் வளர்ச்சி பெரிதும் குன்றியது. எஞ்சியிருந்த இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் மஜூசிகளுடன் கலந்து வாழ்ந்தார்கள் அல்லது அரேபிய வளைகுடா பகுதிகளிலும் ஈராக்கிலும் வாழ்ந்து வந்தார்கள். யமன் நாட்டில் உள்ள ஹீரா பகுதியின் வழியாக இந்த மதத்தை பின்பற்றியவர்களின் கலாச்சாரம் அரபியர்களிடமும் பரவியது. அவ்வாறே பாரசீகர்களுடன் வியாபார தொடர்பு கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் மத கலாச்சாரம் குறைசியர்களில் சிலரிடமும் காணப்பட்டது. அதற்கடுத்து சமயங்களின் நிலைமைகள். இஸ்லாமிய பேரொளி பிரகாசிக்க தொடங்கிய போது இந்த மதங்களையே அரபியர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதங்கள் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தன. நாங்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறோம் என வாய்ப்பந்தல் கட்டியிருந்த முஷ்ரிக்குகள், அதாவது இணை வைப்பவர்கள், உண்மையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்க சட்ட திட்டங்களையும் விளக்கல்களையும் பின்பற்றுவதிலிருந்து வெகு தூரம் விலகியிருந்தார்கள். அவர்கள் கற்றுத்தந்த நற்பண்புகளை முழுதும் புறக்கணித்து வாழ்ந்தார்கள். அவர்களிடையே குற்றங்கள் மலிந்து சிலை வணங்கிகளிடம் இருக்கும் மூட நம்பிக்கைகளும் வழிகேடுகளும் கால ஓட்டத்தில் அவர்களின் மத சடங்குகளாக மாறின. இந்த சடங்குகளும் மூட நம்பிக்கைகளும் அவர்களது சமய, சமூக, அரசியல் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. யூத மதம் முற்றிலும் முகஸ்துதியாகவும் சர்வாதிகாரமாகவும் மாறியிருந்தது. அம்மதத் துறவிகளும் அதன் தலைவர்களும் கடவுளர்களாக விளங்கினார்கள். மார்க்க சட்டங்கள் என்ற பெயரால் வாழ்க்கையை நெருக்கடியாக்கி தங்கள் விருப்பத்திற்கேற்ப மக்களை கசக்கி பிழிந்தார்கள். மக்களிடையே இறை நிராகரிப்பும் சமூக சீர்கேடுகளும் பரவி கிடந்தாலும், நேரிய மார்க்கம் சிதைக்கப்பட்டு சீர்கட்டிருந்தாலும், அதை பற்றி சிறிதும் கவலையின்றி தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதிலும் செல்வங்களை சேகரிப்பதிலுமே கவனம் செலுத்தினார்கள். எத்தகைய உயர் போதனைகளை கற்று அதனை பின்பற்றி வாழ வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தானோ அவை அனைத்திற்கும் சமாதி கட்டினார்கள். கிறிஸ்தவ மதம் சிலை வணங்கும் மதமாக மாறியது. அல்லாஹுவுக்கும் மனிதர்களுக்கும் இடையே புதுமையானதொரு கலப்படத்தை கிறிஸ்தவ மதம் போதித்தது. அந்த மதத்தை பின்பற்றிய அரபியரிடம் அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அதன் போதனைகள் வாழ்க்கை நெறிக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. அந்த மக்களுக்கு அதிலிருந்து விலகுவதும் சிரமமாக இருந்தது. அரபியர்களின் ஏனைய மத கோட்பாடுகள், மத கொள்கைகள் சிலை வணங்கிகளின் மத கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஒத்திருந்தன. அவர்களின் இதயங்கள், கொள்கைகள், மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் கூட ஒன்றுபட்டிருந்தன. அடுத்த தலைப்பு, அறியாமைக்கால அரபிய சமுதாயம். இதுவரை அரபிய தீபகற்பத்தில் நிலவிய அரசியல் மற்றும் மத கோட்பாடுகளை அறிந்தோம். இப்போது அதன் சமூக அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் பண்பாடுகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். சமுதாய அமைப்பு. அரபியர்களில் பலதரப்பட்ட வகுப்பினர் இருந்தார்கள். அவர்களில் உயர்மட்ட குடும்பங்களில் ஆண்கள் தங்களது குடும்ப பெண்களுடன் உயர்வான நடத்தை கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பங்களில் பெண்கள் சுய அதிகாரத்துடனும் கௌரவத்துடனும் திகழ்ந்தார்கள். பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பும் மரியாதையும் அளிக்கப்பட்டது. பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்க வாளேந்தி போர் செய்யவும் அவர்கள் துணிந்திருந்தார்கள். ஒரு ஆண் தனது கொடைத்தன்மை, வீரம், வலிமையை கூறி தன்னை புகழ்ந்து கொள்ள நினைக்கும் போது தனது கவிதைகளில் பெண்ணை விழித்து பேசுவது போல பேசுவார். சில சந்தர்ப்பங்களில் பெண் விரும்பினால் தங்களது குலத்தாரிடையே காணப்படும் பிளவுகளை சரி செய்து அமைதி நிலவச் செய்திடுவாள். அவள் நினைத்தால் மக்களிடையே போர் நெருப்பை மூட்டி விடுவாள். எனினும் எந்தவித கருத்து வேறுபாடுமின்றி ஆண் குடும்ப தலைவனாக விளங்கினான். அவனே முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தான். அவர்களிடையே ஆண் பெண் தொடர்பு என்பது அந்த பெண்களுடைய காப்பாளர்களின் அனுமதி பெற்று திருமணத்தின் மூலமே ஏற்படுத்தப்பட்டது. தங்கள் குடும்ப ஆண்களை மீறி செயல்பட பெண்கள் அதிகாரமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் கீழ்மட்ட மக்களிடத்தில் ஆண் பெண் இணைந்து வாழ்வதற்கு பல்வேறு நடைமுறைகள் காணப்பட்டன. அவை அனைத்தும் வெட்கமற்ற, இழிவான, ஈனத்தனமான பழக்க வழக்கங்களாகவே இருந்தன. இது குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, திருமணங்கள் அறியாமை காலத்தில் நான்கு வகைகளாக இருந்தன. முதல் வகை இன்று மக்களிடையே நடைமுறையில் உள்ள திருமணத்தை போன்றதாகும். ஒருவர் மற்றொருவரின் பொறுப்பில் உள்ள ஒரு பெண்ணையோ அல்லது அவருடைய மகளையோ பெண் பேசி மகர் விவாக கொடை கொடுத்து மணந்து கொள்வார். இரண்டாம் வகை, ஒருவர் தம் மனைவியிடம் நீ உன் மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் இன்ன நபருடன் படுக்கையை பகிர்ந்து கொள் என்று கூறி அனுப்பிவிடுவார். அதன் பின் அந்த மனிதர் மூலம் கர்ப்பமானது தெரியும் வரை அவர் தன் மனைவியுடன் சேராமல் விலகியிருப்பார். அந்த மனிதர் மூலம் அவள் கர்ப்பமாகி விட்டாள் என தெரிய வந்தால் தன் விருப்பத்திற்கேற்ப கணவர் அவளுடன் சேர்ந்து கொள்வார். திடகாத்திரமிக்க குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலேயே இவ்வாறு செய்து வந்தனர். இந்த திருமணத்திற்கு நிகாஹுல் இஸ்திஸ்லாஹ் என்று அரபியில் கூறப்படும். அடுத்த மூன்றாம் வகை, 10 பேருக்கு குறைவான ஒரு குழுவினர் ஒன்று கூடி அவர்கள் அனைவரும் ஒரே பெண்ணுடன் உறவு கொள்வார்கள். அவள் கர்ப்பமாகி குழந்தை பிரசவித்த சில நாட்களுக்கு பின் அவர்கள் அனைவரையும் தன்னிடம் வரச் சொல்வாள். அவர்கள் அனைவரும் எந்தவித மறுப்புமின்றி அவளிடம் ஒன்று கூடுவார்கள். அவர்களிடம் அவள், நீங்கள் செய்தது உங்களுக்கு தெரிந்ததே, இப்போது எனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று கூறிவிட்டு அவர்கள் ஒருவரை நோக்கி இது உன் குழந்தையே என தான் விரும்பியவரின் பெயரை குறிப்பிடுவாள். அந்த குழந்தை அந்த நபரிடம் ஒப்படைக்கப்படும். அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்து நான்காம் வகை, பலர் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வர். தன்னிடம் வரும் யாரையும் அவள் தடுக்க மாட்டாள். இந்த பெண்கள் விலை மாதர்கள் எனப்படுவார்கள். இவர்கள் தங்களது வீட்டு வாசலில் கொடியை நட்டு வைத்திருப்பார்கள். பலர் அங்கு வந்து போவார்கள். இதில் ஒருத்தி கர்ப்பமாகி குழந்தை பெற்றால் மக்கள் ஒன்று கூடி அங்கு அடையாளங்களை வைத்து குழந்தையின் தந்தையை கண்டறியும் முகக்குறி நிபுணர்களை அழைத்து வருவார்கள். அந்த நிபுணர்கள் ஆராய்ந்து தந்தையை முடிவு செய்து அந்த மனிதனுடன் அந்த குழந்தையை இணைத்து விடுவார்கள். அவனிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டு அவனுடைய மகன் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படும். அதை தன் குழந்தை அல்ல என்று அவனும் மறுக்க மாட்டான். அல்லாஹ் சத்திய மார்க்கத்துடன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய போது இன்று மக்களின் வழக்கில் உள்ள இஸ்லாமிய திருமணத்தை தவிர அறியாமை கால திருமணங்கள் அனைத்தையும் தகர்த்து விட்டான். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சுனன் அபுதாவுத். சில சமயம் இரு வகுப்பாரிடைய போர் நடைபெறும். அதில் தோல்வி அடைந்தவர்களின் பெண்களை வெற்றி பெற்ற பிரிவினர் சிறைபிடித்து தங்களது அடிமைகளாக்கி அனுபவிப்பார்கள். இதில் பிறக்கும் குழந்தைகளின் பெயர்கள் காலம் முழுவதும் அடிமைகளான அவர்களது தாய்மார்களின் பெயர்களுடன் சேர்த்து அழைக்கப்படும் அவமானம் இருந்து வந்தது. அறியாமை காலத்தில் ஆண்கள் எவ்வித வரம்பும் இல்லாமல் பல பெண்களை மணந்து கொண்டார்கள். இஸ்லாம் அதை தடுத்து 4 பெண்களுக்கு மேல் மணமுடிக்க கூடாது என வரையறை செய்தது. மேலும் இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மணந்து கொண்டார்கள். தங்களது தந்தை இறந்து விட்டால் அல்லது விவாகரத்து செய்துவிட்டால் அவரின் மனைவியை அதாவது மாற்றான் தாயை மணந்து கொள்ளும் பழக்கமும் அவர்களிடையே காணப்பட்டது. இந்த இரண்டையும் இஸ்லாம் தடை செய்தது. பார்க்க அல் குர்ஆன் அத்தியாயம் 4:22-23. அவ்வாறே விவாகரத்து செய்வதில் குறிப்பிட்ட முறை எதுவும் இல்லாமல் விரும்பிய நேரத்தில் தலாக் சொல்வது, அதாவது விவாகரத்து கூறி விரும்பிய நேரத்தில் மனைவியரை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள். இதை தடை செய்து 3 முறைக்கு மேல் இவ்வாறு செய்யக்கூடாது என இஸ்லாம் வரையறை செய்தது. ஆதாரம் சுனன் அபுதாவுத். சமூகத்தின் அனைத்து தரப்பினரிடமும் விபச்சாரம் பரவியிருந்தது. சிலர் மட்டும் இந்த இழி செயலை வெறுத்து கௌரவத்துடன் வாழ்ந்தார்கள். அடிமை பெண்களின் நிலைமை சுதந்திர பெண்களின் நிலைமையை விட மிக மோசமாக இருந்தது. அந்த அறியாமை கால மக்களில் பெரும்பாலோர் விபச்சாரத்தை ஒரு குற்றச் செயலாகவே கருதவில்லை. இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் ஒரு மனிதர் எழுந்து, அல்லாஹுவின் தூதரே, இன்னவன் என் மகனாவான், அறியாமை காலத்தில் நான் அவனது தாயுடன் விபச்சாரம் செய்திருக்கிறேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வாறான உரிமை கோரலுக்கு இடம் இல்லை. அறியாமை கால செயல்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டன. இப்போது குழந்தை அதனுடைய தாயின் கணவனையே சாரும். விபச்சாரம் புரிந்தவனை கல்லால் எரிந்து கொள்ளப்படும் என்று கூறினார்கள். ஆதாரம் சுனன் அபுதாவுத். சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்த் இப்னு ஜமா ஆகிய இருவருக்கிடையே ஜமாவின் அடிமை பெண்ணுக்கு பிறந்த அப்துர் ரஹ்மான் இப்னு ஜமாவின் விஷயத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் மிக பிரபலமானதாகும். பார்க்க ஷஹீஹுல் புகாரி எண்கள் 2053 2218. அரபியர்கள் தங்களது பிள்ளைகளுடன் கொண்டிருந்த தொடர்பு பல வகைகளில் அமைந்திருந்தது. அவர்களில் சிலர் தங்களது பிள்ளைகளை உயிருக்குயிராக நேசித்தார்கள். இதை பற்றி ஒரு கவிஞர் கூறுகிறார், நமது குழந்தைகள் புவியில் தவழும் நமது ஈரக் குலைகள். தற்காலத்தை போன்றே அக்காலத்தில் சிலர் பெண் பிள்ளைகளை அவமானமாக கருதியும் செலவுக்கு பயந்தும் உயிருடன் புதைத்து வந்தார்கள். மேலும் சிலர் வறுமைக்கு அஞ்சி தங்களின் ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து வந்தார்கள். பார்க்க அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனங்கள் 151, அத்தியாயம் 16 வசனம் 58-59, அத்தியாயம் 17 வசனம் 31, அத்தியாயம் 81 வசனம் 8. எனினும் இந்த பழக்கம் பரவலாக காணப்படவில்லை. காரணம், எதிரிகளுடன் போரிடுவதற்கு அவர்களுக்கு ஆண் மக்களின் தேவை அதிகமாக இருந்தது. அரபியர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்குள் மிக நெருக்கமான உறவு வைத்திருந்தார்கள். குலப்பெருமைக்காகவே வாழவும் குலப்பெருமைக்காகவே சாகவும் துணிந்தார்கள். ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் சமூக பித்தும் இனவெறியும் கொண்டு அலைந்தார்கள். இனவாதமும் இரத்த பந்தமான குடும்ப பாரம்பரியமும் அவர்களது சமூக அமைப்பின் அஸ்திவாரமாக திகழ்ந்தன. அவர்களிடையே அறியப்பட்ட உன் சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்ற பழமொழியின் வெளிப்படையான பொருளுக்கேற்பவே அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த பழமொழிக்கு நேரடி பொருள் கொள்வதை மாற்றி அநியாயக்காரனை அவனுடைய அநியாயத்திலிருந்து தடுப்பதுதான் அவனுக்கு செய்யும் உதவி என பொருள் கொடுத்தது. எனினும் சில நேரங்களில் தலைமைத்துவத்தை அடைவதற்காக ஒரே வம்சத்தில் தோன்றியவர்கள் கூட தங்களுக்குள் வாளெடுத்து போரிட்டுக் கொண்டார்கள். எடுத்துக்காட்டாக அவுஸ், கஸ்ரஜ், அப்ஸ், துபியான், பக், தக்லீத் கோத்திரத்தினர் தலைமை பதவிக்காக தங்களுக்குள் பகைவர்களாக இருந்தார்கள். பல மாறுபட்ட கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் தொடர்பற்றவர்களாக பிரிந்து வாழ்ந்தார்கள். குடும்ப சண்டையிலேயே தங்கள் ஆற்றல்களை இழந்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் கொண்டிருந்த மத நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கிடையில் இருந்த பகைமையின் வேகத்தை குறைத்தன. மற்றும் சில நேரங்களில் சமாதான ஒப்பந்தங்களும் நட்பு ஒப்பந்தங்களும் பல மாறுபட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கிடையே நெருக்கமான உறவை ஏற்படுத்தின. புனித மாதங்கள் அவர்களுக்கு அருளாகவும் வாழ்வுக்கும் வியாபாரத்திற்கும் பேருதவியாகவும் அமைந்திருந்தன. புனித மாதங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தி வந்ததால் அந்த மாதங்களில் மட்டும் அவர்கள் முழு நிம்மதியுடனும் பாதுகாப்புடனும் இருந்தார்கள். அபு ரஜா அல் உதாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரஜபு மாதம் வந்துவிட்டால் நாங்கள் ஈட்டிகளின் கூர்மையை அகற்றும் மாதம் வந்துவிட்டது என்று கூறி ஈட்டி அம்புகளின் முனையை அகற்றி விடுவோம். இவ்வாறே மற்ற புனித மாதங்களிலும் நடந்து கொள்வோம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஃபதுல் பாரி. சுருங்க சொன்னால், சமூக அமைப்பு தரங்கெட்டு உருக்குலைந்து இருந்தது. மூட நம்பிக்கைகள் மிகைத்திருந்தன. அறியாமை அவர்களை ஆட்டி படைத்தது. மனிதர்கள் கால்நடைகளாக வாழ்ந்தனர். பெண்கள் விற்பனை பொருளாக்கப்பட்டு ஜடமாகவே பாவிக்கப்பட்டனர். சமூகங்களுக்கிடையில் உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. குடிமக்களை சுரண்டி தங்களது கருவூலங்களை நிரப்பிக் கொள்வது அல்லது எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்துவதே ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருந்தது. அடுத்து அரபியர்களின் பொருளாதாரம். சமூக நிலைமைக்கேற்ப பொருளாதாரம் அமைந்திருந்தது. அரபியர்களின் வாழ்க்கை முறைகளை ஆய்வு செய்யும் போது இந்த கருத்து நமக்கு தெரிய வரும். அவரது வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வியாபாரமே பெரும் துணையாக இருந்தது. அமைதியும் பாதுகாப்பும் இருந்தால்தான் வியாபார பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பது தெரிந்ததே. ஆனால் அரபிய தீபகற்பத்தில் புனித மாதங்களைத் தவிர ஏனைய மாதங்களில் அந்த அமைதியும் பாதுகாப்பும் இருக்கவில்லை. இந்த புனித மாதங்களில்தான் உக்கால், கில்மஜாஸ், மஜன்னா போன்ற அரபியர்களின் பெயர் போன வியாபார சந்தைகள் நடைபெற்றன. அரபியர்களிடம் தொழில்துறைகளை பற்றிய அறிவு காணப்படவில்லை. துணி நெய்தல், தோல் பதனிடுதல் போன்ற சில தொழில் யமன், ஹீரா மற்றும் மஷாரிஃபு ஷாம் ஆகிய பகுதிகளில் மட்டும் காணப்பட்டன. அரபிய தீபகற்பத்தின் உட்புறத்தின் சில பகுதிகளில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் நடைபெற்று வந்தன. அரபிய பெண்கள் அனைவரும் நெசவு தொழில் செய்தனர். எனினும் அனைத்து செல்வங்களும் போர்களில் செலவழித்து வீணடிக்கப்பட்டன. அவர்களிடையே வறுமையும் பஞ்சமும் தலைவிரித்தாடியது. அணிவதற்கான ஆடைகள் கூட இல்லாமல் தவித்தனர். அடுத்து அரபியர்களின் பண்பாடுகள். அக்கால மக்களிடையே செம்மையான சிந்தனையோ பகுத்தறிவோ இல்லை என்பதால் அந்த காலத்தை அறியாமை காலம், ஐயாமுல் ஜாஹிலியா என வர்ணிக்கப்பட்டது. ஏற்க இயலாத செயல்பாடுகளும் இழிவான நடத்தைகளும் குடிகொண்டிருந்தன. அதே நேரத்தில் வியக்கத்தக்க சில அரிய பண்புகளும் அவரிடம் குடிகொண்டிருக்கவே செய்தது. அவை என்னவென்றால், ஒன்று, கொடைத்தன்மை மற்றும் தயாளத்தன்மை. அவர்கள் கொடைத்தன்மையில் ஒருவரையொருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். இந்த கொடைத்தன்மையை கொண்டே தங்களது பெரும்பாலான கவிதைகளில் தங்களையும் பிறரையும் புகழ்ந்து கொண்டார்கள். கடுமையான குளிரும் பஞ்சமும் நிலவி வரும் காலத்தில் ஒருவரிடம் விருந்தினர் ஒருவர் வருகிறார். அந்த மனிதரிடம் தனது குடும்பத்தின் தேவைக்காக இருக்கும் ஒரு ஒட்டகத்தை தவிர வேறொன்றும் இல்லாத நிலையிலும் அந்த ஒட்டகத்தை அறுத்து விருந்தினரை உபசரிக்க அவரை தூண்டும் அளவு அவர்களிடம் விருந்தோம்பல் குணம் மிகைத்திருந்தது. அவ்வாறே அவர்களில் இயலாத ஒருவர் நஷ்ட ஈடு வழங்க வேண்டியிருந்தால் அது தங்களது சக்திக்கு மீறியதாக இருப்பினும் அந்த தொகையை தான் தருவதாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். இதனால் பிறர் உயிர் பறிக்கப்படுவதிலிருந்து பாதுகாத்தார்கள். இதை தங்களுக்கு பெருமையாக கருதினார்கள். அவர்களிடமிருந்த தர்ம சிந்தனையின் விளைவாக மது அருந்துவதை பெருமைக்குரியதாக கருதினார்கள். அது ஒரு சிறப்பான செயல் என்பதற்காக அதனை அவர்கள் நேசிக்கவில்லை. மாறாக, மது அருந்துவது தர்மம் செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது, செல்வத்தை வாரி இறைப்பதை மனதிற்கு எளிதாக்குகிறது என்பதால் அதை நேசித்தார்கள். அதனாலேயே திராட்சை கொடிக்கு கரம், கொடை என்றும், அதிலிருந்து பிழியப்பட்ட மதுவுக்கு பின்துள் கரம், கொடையின் புதல்வி எனவும் பெயரிட்டிருந்தார்கள். எனவேதான் மது அருந்துவதை பெருமைப்படுத்தியும் புகழ்ந்தும் பல அரபு கவிதைகள் அறியாமை காலத்தில் இயற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதுவற்றி அந்தரா இப்னு சத்தாத் அல் அபசி தனது கவிதை தொகுப்பில் கூறுகிறார், மதிய வேலைக்கு பின் வடிகட்டியுடன் உள்ள மஞ்சள் நிற கண்ணாடி கெண்டியிலிருந்து அடையாளமிடப்பட்ட தெளிவான கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றி இடக்கையால் மது அருந்தினேன். நான் குடித்தால் என் செல்வங்கள் அனைத்தையும் வாரி இறைப்பேன். ஆனால் எனது கண்ணியத்தை கரைவடியாது காப்பேன். மது மயக்கம் தெளிந்த பின்னும் வாரி வழங்குவதில் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். இத்தகைய என் பண்பாடும் பெருந்தன்மையும் உனக்கு தெரிந்ததே. சூதாடுவதையும் தங்களது கொடைத்தன்மையின் வெளிப்பாடாக அவர்கள் கருதினார்கள். ஏனென்றால் சூதாட்டத்தில் வெற்றி பெறுபவர் தான் செலவிட்டதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதத்தை ஏழை எளியோருக்கு கொடுத்து விடுவார். இதனாலேயே மது அருந்துவதிலும் சூதாடுவதிலும் எந்த பலனுமே இல்லை என்று குர்ஆன் மறுக்காமல், மாறாக அதன் பலனை விட அதன் தீய விளைவுதான் அதிகம் என்று கூறுகிறது. நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள், அதற்கு நீங்கள் கூறுங்கள், அந்த இரண்டிலும் பெரும் பாவங்களும் இருக்கின்றன, மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன, ஆனால் அவற்றிலுள்ள பாவம் அவற்றின் பயனை விட மிகப்பெரியது. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 219. அடுத்து ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகிற பண்பு. அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதிலும் வாக்குகளை காப்பாற்றுவதிலும் மிக உறுதியாக இருந்தார்கள். தங்களது பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாலும் தங்களது வீடுகள் தகர்க்கப்பட்டாலும் அது குறித்து சிறிதும் லட்சியம் செய்யாமல் தங்களது ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள். இதற்கு ஹானி இப்னு மசூது ஷைபானி, சமௌ அல் இப்னு ஆதியா போன்றவர்களின் சம்பவங்கள் சான்றாகும். இதில் உள்ள ஹானியின் சம்பவம் ஹீரா நாட்டில் ஆட்சி என்ற தலைப்பில் சென்றுள்ளது. அடுத்து சமௌ அல் இப்னு ஆதியா பற்றிய சம்பவம் என்னவென்றால், சமௌ அலியிடம் இம்ரவுல் கைஸ் சில கவச ஆடைகளை அமானிதமாக கொடுத்திருந்தார். ஹாரிஸ் என்ற கஸ்ஸானிய மன்னன் அதனை அபகரிக்க நாடினான். சமௌ அல் தீமாவில் உள்ள தனது கோட்டையில் தஞ்சம் புகுந்தான். அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் கோட்டைக்கு வெளியில் மாட்டிக்கொண்டார். அவரை மன்னன் ஹாரிஸ் பணையமாக பிடித்து கொண்டு கவச ஆடைகளை கொடுக்காவிட்டால் பிள்ளையை கொன்று விடுவேன் என மிரட்டினான். சமௌ அல் கொடுக்க மறுத்து தன் கண்ணெதிரியை தன் பிள்ளை கொல்லப்படுவதையும் சகித்து கொண்டார். அடுத்து சுய கௌரவம் மற்றும் அநீதத்தை சகித்து கொள்ளாத தன்மை. இப்பண்புகள் அவர்களிடம் கட்டுக்கடங்கா வீரத்தையும் அதிரடி ரோஷத்தையும் வேகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் தூண்டின. எவருடைய சொல்லாவது தனக்கு கௌரவ குறைவை அல்லது இழிவை ஏற்படுத்துகிறது என அறிந்தால் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். தங்களது உயிரை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் வாளாலும் அம்புகளாலும் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள். அடுத்து செயலில் உறுதியுடன் இருத்தல் என்ற பண்பு. அந்த மக்கள் ஒரு செயல் தங்களது பெருமைக்கும் உயர்வுக்கும் காரணமாக அமையும் என நம்பினால் அதை செயல்படுத்துவதிலிருந்து அவர்களை எந்த ஒரு சக்தியும் தடுத்துவிட முடியாது. தங்களது உயிரை கொடுத்தாவது அதனை அவர்கள் செய்து முடிப்பார்கள். அடுத்து நிதானித்தல், சகித்தல், அமைதி காத்தல் ஆகிய பண்புகள். இந்த பண்புகளும் அவர்களிடம் அமைந்திருந்தன. எனினும் வீரமும் போர் மீதான ஆர்வமும் மிகுந்திருந்ததால் இந்த பண்புகள் மிக அரிதாகவே காணப்பட்டன. அடுத்து எளிமையை விரும்பி பகட்டை வெறுப்பது. அவர்களிடம் இந்த பண்பும் காணப்பட்டது. அதனால் அவர்கள் உண்மை, நேர்மை, வாய்மை போன்றவற்றை நேசித்து மோசடி, ஏமாற்றுதல் போன்ற இழி குணங்களை வெறுத்தார்கள். உலகின் ஏனைய பகுதிகளை பார்க்கிலும் அரபிய தீபகற்பத்திற்கு புவியியல் ரீதியான முக்கியத்துவம் அமைந்திருந்தது. அத்துடன் அந்த மக்களிடம் இருந்த மேற்கூடிய சில அரிய பண்புகளும் இருந்திருந்தன. அதன் காரணமாகவே இறுதி இறைத்தூதை சுமப்பதற்கும் மனித குலத்தை சீர்படுத்தி நேர்வழிகளை நோக்கி அழைத்துச் செல்வதற்கும் அரபியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த மக்களிடம் அமைந்திருந்த இந்த பண்புகளில் சில தீமைகளை, துன்பங்களை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தாலும் அடிப்படையில் அவை மிக உயரிய பண்புகளாகவே இருந்தன. அதனை சற்று சீரமைக்கும் போது மனித குலத்துக்கு அந்த பண்புகளால் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. இஸ்லாம் அந்த சீர்திருத்தத்தையே செய்தது. அவர்களிடம் இருந்த மிக உயரிய பண்புகளில் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல் என்ற நற்பண்புக்கு அடுத்ததாக உயர்வான காரியங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருத்தல் என்ற பண்பு மக்களுக்கு மிக நன்மை பயக்கக்கூடியதாகும். ஏனென்றால் தீமைகளையும் குழப்பங்களையும் கலைந்து நீதியையும் நன்மையையும் நிலைநிறுத்துவதற்கு இந்த பண்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. மேற்கூறப்பட்டவை மட்டுமின்றி இன்னும் பல அரிய பண்புகளும் உயரிய குணங்களும் அவர்களிடம் இருந்தன. அவை அனைத்தையும் இங்கு கூறுவது நமது நோக்கமல்ல.